இயேசுவின் வீரரே, உலகத்தை வெல்லுங்கள்.
வாலிபனே, நீ என்றோ தேவனுக்கு தேவை.
Here is a verse that all of you should remember.
நீங்கள் எல்லாரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வசனம் இங்கே இருக்கிறது.
Jeremiah chapter 1 and verse 7.
எரேமியா 1 அதிகாரம் 7 வசனம்.
And
8. 8 வசனம்.
These are words that God has spoken to me also.
இந்த வசனத்தின் மூலமாக தேவன் என்னோடும் கூட பேசி இருக்கிறார்.
And it says here, the Lord said to me, do not say I'm a youth, because wherever I send you, you shall go, and all that I command you, you shall speak. Do not be afraid of them, for I am with you to deliver you, says the Lord.
எரேமியா 1 7 8 வசனங்கள். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளெல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
In the Bible and also in Christian history,
வேதத்திலேயும் சரி கிறிஸ்தவ சரித்திரத்திலேயும் சரி,
many times God has picked up very young people to serve him.
தமக்கு ஊழியம் செய்யும்படியாக அநேக சமயங்களிலே தேவன் மிகவும் வயதிலே குறைந்தவர்களை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
When you read of Abraham being called when he is 70 years old,
ஆபிரகாம் அழைக்கப்பட்ட பொழுது அவர் 70 வயதாக இருந்தது.
But then remember, those days people lived up to 175.
அந்த நாட்களிலே 175 வயது வரை மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சராசரி வயது அதிகமாக இருந்தது.
So compared to those who lived up to 175, Abraham was like a young 30 year old man.
ஆகவே அந்த நாட்களிலே வாழ்ந்த மக்களை 175 வயது உள்ள மக்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 70 வயது என்பது ஒரு வாலிபனை போல உள்ள வயதுதான்.
And when you read about Moses being called when he is 80,
மோசே 80 வயதா இருக்கும் பொழுது அழைக்கப்பட்டார்.
There again, those days people lived for long years.
அந்த காலகட்டத்திலேயும் நீண்ட ஆயுஸ் உள்ளவர்களாய் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள்.
But otherwise, God's purpose has always been to call young people.
மற்றபடி தேவனுடைய நோக்கம் எப்பொழுதுமே வாலிபர்களை அழைப்பதுதான்.
Because he takes many years to train them first.
ஏனென்றால் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு ஆண்டவருக்கு அநேக ஆண்டுகள் தேவைப்படுகிறது.
You can't make a servant of God in one year.
ஒரு ஆண்டிலே நாம் ஒரு தேவ ஊழியரை உண்டாக்க முடியாது.
It takes many years.
அநேக ஆண்டுகள் பிடிக்கும்.
In the Old Testament we read of Joseph who was 17.
பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். 17 வயதாக இருந்தார்.
And he was ready to serve when he was 30.
30 வயதா இருக்கும் பொழுது அவர் ஊழியம் செய்வதற்கு ஆயத்தமானார்.
So it took 13 years for God to train him.
ஆகவே அவரை யோசேப்புக்கு பயிற்சி கொடுப்பதற்கு ஆண்டவருக்கு 13 நீண்ட ஆண்டுகள் தேவைப்பட்டது.
Joseph had some older brothers.
யோசேப்புக்கு மூத்த சகோதரர்களும் இருந்தார்கள்.
And how is it God didn't choose them?
ஏன் தேவன் அவர்களை தேர்ந்து கொள்ளவில்லை?
It's not because God is partial.
தேவன் பட்சபாதம் உள்ளவராய் இருந்தபடினாலே அல்ல.
One of the most important truths in the Bible is that there is no partiality with God.
வேதத்திலே காணப்படக்கூடிய மிக முக்கியமான சத்தியங்களிலே ஒன்று, தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை என்பது.
So all people are the same.
எல்லா மக்களும் தேவனை பொறுத்தவரை சமம்தான்.
And to serve God, our physical and mental qualities don't matter.
தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய சரீர பிரகாரமான தன்மைகளும் நம்முடைய மனதிலே உள்ள தன்மைகளும் அது ஒரு பொருட்டல்ல.
God can use great scholars like the apostle Paul.
அப்போஸ்தலனாகிய பவுலை போல பெரிய ஞானியை தேவன் பயன்படுத்த முடியும்.
If the apostle Paul were living today, he would have been good in any profession.
அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பாரேயானால் எந்த ஒரு துறையிலேயும் அவர் முன்னோடியாக இருந்திருப்பார்.
He could have been a top computer scientist or doctor or anything.
தலைசிறந்த கணினி பொறியாளராக இருந்திருப்பார், அல்லது தலைசிறந்த டாக்டராக இருந்திருப்பார், கைதேர்ந்த நிபுணராக இருந்திருப்பார்.
At the same time, God could use a Peter who was God could use him equally.
அதே சமயத்திலே அதே அளவாக தேவன் பேதுருவையும் பயன்படுத்த முடிந்தது.
And Peter was a person who I don't think he could have gone past matriculation in his studies.
பேதுரு படித்திருந்தால் நுழைவில் 10th வகுப்பு கூட தேர்ச்சி பெற்றிருந்திருப்பாரா இல்லையா என்று எனக்கு சந்தேகம்தான்.
And even in 10th standard he I don't think he'd come anywhere near the top half of the class.
10th வகுப்பு அப்படியே தேர்ச்சி பெற்றிருந்தாலும் பள்ளியிலே முதல் மார்க் வாங்கினவனுக்கு நெருங்கி கூட நிற்க முடியாது.
I mean if you see the fishermen on the coast of Tamil Nadu you see how clever they are.
தமிழ்நாட்டிலே உள்ளதான கடற்கரைகளிலே வாழக்கூடிய மீனவர்களை பாருங்கள் அவர்கள் எவ்வளவு புத்திசாலியா இருக்கிறார்களா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும்.
All of you are cleverer than them.
நீங்கள் எல்லாருமே அவர்களை காட்டிலும் நீங்கள் புத்திசாலியாய்த்தான் இருக்கிறீர்கள்.
Peter was one like them.
ஆனால் பேதுரு அவர்களிலே ஒருவராக இருந்தார்.
That teaches us that it doesn't make a difference to God how clever you are.
எவ்வளவு புத்திசாலியாய் நீ இருக்கிறாய் என்பது தேவனுக்கு ஒரு பொருட்டல்ல என்பதை இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
It's like the color of your skin. It doesn't make a difference to God.
உடைய தோளினுடைய நிறம் அது தேவனுக்கு ஒரு பொருட்டல்ல.
God throughout the years God has used Indians, Africans, Chinese, Americans, English people.
ஆண்டாண்டு காலமாக தேவன் இந்தியர்களையும் அமெரிக்கர்களையும் ஆப்பிரிக்கர்களையும் பிரிட்டிஷ்காரர்களையும் தேவன் பயன்படுத்தியிருக்கிறார்.
Color of skin, nationality makes no difference.
ஆகவே உங்களுடைய தோலின் நிறமோ எந்த தேசத்தை சேர்ந்தவர்களோ அது தேவனுக்கு ஒரு பொருட்டல்ல.
The reason I say that is because sometimes young people look at somebody else and they say I don't have those abilities. How can I serve God?
வாலிபர்கள் சில சமயத்தில் இன்னொரு தேவனால் பயன்படுத்தவர்களை பார்த்து எனக்கு அவ்விதமான திறமைகள் இல்லையே நான் எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும் என்று சில வாலிபர்கள் சொல்லுகிறார்கள்.
I don't think Peter could speak as well as Paul.
பவுல் பேசினது போல பேதுரு நன்றாக பேசியிருந்திருப்பார் என்று நான் நம்புவதில்லை.
He didn't even know the Bible as well as Paul.
பவுலைப் போல வேதத்தையும் பேதுரு நன்றாக அறியவில்லை.
God used them both equally.
ஆனால் தேவன் இருவரையுமே ஒரே விதமாக பயன்படுத்தினார்.
So you may be intelligent or not intelligent it makes no difference to God.
ஆகவே நீங்கள் அறிவாளியா இல்லையா என்பது தேவனுக்கு அது ஒரு பொருட்டல்ல.
What the Lord told Jeremiah here is
இங்க எரியாமைக்கு தேவன் என்ன சொன்னார்
என்றால் verse 9
9வது வசனம்
I put my words in your mouth.
என்னுடைய வார்த்தையை என்னுடைய வாயிலே வைக்கிறேன்.
It's God who does that.
அதை செய்வது தேவன்தான்.
Very often he said that even to others.
அநேக சமயத்திலே மற்றவர்களிடத்திலேயும் இதே போல சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம்.
See an example in Exodus in chapter 4.
யாத்திராகம் 4 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகம் 4 அதிகாரம்.
Moses verse 10.
10th வசனம்.
You know when God called Moses to serve him.
மோசேயை தமக்கு ஊழியம் செய்ய முடியாய் தேவன் அழைத்தார்.
Moses said, "Please Lord, I have never been eloquent." Neither recently nor in time past not even after you have spoken to your servant
Mose kartare nokki aandavare idarku munnavavadu devarirumadu adiyanude pesinadarku pinnavavadu naan vaakku vallavan alla naan thikkuvaiyam mandanavum ullavan
He wasn't telling a lie
ange oru poyi devanudile sollavilla
He may have been a very shy type of person
avan oru velai migavum kuni வெட்கப்படக்கூடியதான ஒரு மனிதனாக இருந்திருப்பார்.
He says I'm slow of speech and slow of tongue.
நான் பேசுவதற்கும் மெதுவாக தான் பேசுகிறேன். நான் மந்த நாவு உள்ளவன்.
And then the Lord said to him.
தேவன் அவனை பார்த்து சொன்னார்.
Who has made man's mouth?
மனிதனுடைய வாயை உண்டாக்கினவர் யார்?
Who makes a man dumb or deaf or seeing or blind?
ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்?
So isn't it I the Lord?
கர்த்தராகிய நான் அல்லவா?
So go. I'll be with your mouth.
ஆகவே நீ போ நான் உன்னை வாயோடு கூட இருப்பேன்.
I'll teach you what to say.
என்ன போதிக்க வேண்டும் என்று நான் உன்னை போதிப்பேன்.
Now God told Jeremiah the same thing.
எரேமியாவுக்கு தேவன் இதே காரியத்தை தான் சொன்னார்.
Jeremiah said okay if you're going to be with my mouth I'll go.
நீ என் வாயோடு கூட இருந்தால் நான் போகிறேன் என்று எரேமியா சொன்னார்.
But Moses said no Lord even if you're with my mouth I'm not going to speak.
ஆனால் மோசே என்ன சொன்னார் நீ என் வாயோடு கூட இருந்தால் ஆண்டவரே நான் பேச மாட்டேன் என்று சொன்னார்.
Please send somebody else verse 13.
13வது வசனத்திலே ஆண்டவரே நீ வேறு யாரையாவது அனுப்பும் என்று சொல்கிறார்.
Then it says God was angry with Moses.
மோசே மீது தேவன் கோபம் உண்டவராகி என்று வாசிக்கிறோம்.
You know when God tells us something
தேவன்
keep on saying no I'm not fit I'm useless he's angry.
தேவன் நம்மை பார்த்து ஒன்றை சொல்லுகிறார் ஆனால் நாமோ ஆண்டவரே நான் பிரயோஜனமற்றவன் என்னாலே முடியாது வேறு யாராவது பாரும் என்று சொன்னால் தேவன் நம்மீது கோபப்படுகிறார்.
He is angry because you are telling him God even you cannot make me do your work.
ஆண்டவரே நீரே நினைத்தாலும் என்னை உம்முடைய ஊழியத்தை செய்ய வைக்க முடியாது என்று தேவனையே நாம் குற்றம் சாட்டுகிறோம்.
Where do we read in the Bible about God being angry?
தேவன் கோபப்பட்டார் என்று வேறு எங்கே நாம் வாசிக்கிறோம்?
He was angry with the Israelites when they did not go into the land of Canaan.
இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளாக போக முடியாமல் இருந்த பொழுது அவர் தேவன் கோபம் கொண்டவரானார்.
He is angry with unbelief, not with our lack of abilities.
நம்முடைய திறமைகள் இல்லாததினாலே அல்ல, ஆனால் நம்முடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாகத்தான் தேவன் கோபப்படுகிறார்.
It's like telling God, even you cannot kill these giants in Canaan. They are too strong for you.
ஆண்டவரே, கானான் தேசத்திலே உள்ள ராட்சதர்கள் மிகவும் வலியவர்கள், நீர் நினைத்தால் கூட அவர்களை கொல்ல முடியாது என்று அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பார்த்து சொன்னார்கள்.
Again and again the Lord spoke to them.
மீண்டும் மீண்டுமாய் தேவன் அவர்களிடத்தில் பேசினார்.
But they said, no, these people are too strong.
இல்லை இல்லை, இவர்கள் மிகுந்த வலிமையுள்ளவர்கள்.
You know, it's a tremendous insult to God to say that the creator of the universe is so weak that he cannot deal with some puny giants in Canaan.
அந்த சராசரத்தை படைத்தவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த கொசுவை போல இருக்கக்கூடிய ராட்சதர்களை நீர் கையாள முடியாது, அழிக்க முடியாது என்று சொல்வது அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய நிந்தனை அல்லவா?
Why was God angry with Moses?
மோசேயின் மூலமாக மோசேயின் இடத்திலே தேவன் ஏன் கோபம் உண்டார்?
Even though God says, I make people's mouths, I am the one who gives people ability.
நான் தான் வாயை உண்டாக்கினவர், நான் தான் திறமையை கொடுக்கிறவர் என்று தேவன் சொன்னாலும் கூட
Moses said, no, I don't think you can change me.
இல்லை ஆண்டவரே, நீர் என்னை மாற்ற முடியும் என்று நான் நம்பவில்லை என்று சொல்லிவிட்டார்.
I've seen a lot of young people like that.
இதுபோல அநேக வாலிபர்களை நான் பார்த்திருக்கிறேன்.
They insult God by their unbelief.
அவருடைய அவிசுவாசத்தினாலே தேவனை நிந்திக்கிறார்கள்.
When I was a young boy in school, I could never speak.
பள்ளியிலே நான் மாணவனாக இருந்த பொழுது என்னால் சரளமாய் பேச முடியாது.
I had no ability to speak. I never took part in any competition.
பேசுவதற்கு எனக்கு திறமை இல்லை. நான் எந்த ஒரு பேச்சு போட்டியிலேயும் எந்த போட்டியிலும் கலந்து கொண்டதில்லை.
That was not my gift.
அது என்னுடைய வரம் அல்ல.
But when the Lord called me,
தேவன் என்னை அழைத்த பொழுது,
I said, Lord, you got to fill me with the Holy Spirit.
ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்த ஆவியானவராலே நிரப்ப வேண்டும்.
You got to give me the ability to speak.
பேசுவதற்குள்ள திறமையை ஆண்டவரே நீர்தான் கொடுக்க வேண்டும்.
I believe God can do anything.
தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன்.
That's what you must also believe.
இதைத்தான் நீங்களும் நம்ப வேண்டும்.
It's very important to believe that.
இதை விசுவாசிப்பது மிகவும் மிக முக்கியம்.
What does it mean to have faith in God?
தேவனிலே விசுவாசமாக இருப்பது என்றால் என்ன பொருள்?
Well, I'll tell you one or two things.
ஒன்று இரண்டு காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன்.
One, you must believe that God loves you no matter how bad you are.
நீங்கள் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல, தேவன் உங்களை நேசிக்கிறார்.
No matter how much you have messed up your life,
உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு நீ குழப்பி கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, தேவன் உன்னை நேசிக்கிறார்.
No matter how many wrong things you have done, God loves you.
எவ்வளவு தீமையான காரியங்களை செய்திருந்தாலும் தேவன் உன்னை நேசிக்கிறார்.
That's the first part of faith.
இதுதான் விசுவாசத்தின் முதல் பகுதி.
The second part is
விசுவாசத்தின் இரண்டாம் பகுதி.
To believe that God can do anything.
தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், எதையும் செய்ய முடியும்.
He can take the weakest person in the world and use him mightily.
உலகத்திலே மிக 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 பலவீனமானவனை தேர்ந்தெடுத்து வல்லமையாக தேவன் பயன்படுத்த முடியும்.
In the Old Testament he used a donkey to speak his word.
பழைய ஏற்பாட்டிலே தம்முடைய வார்த்தையை பேசுவதற்கு தேவன் கழுதையை பயன்படுத்தினார்.
That is a message there for us.
அங்கே நமக்கு ஒரு செய்தி இருக்கிறது.
I've said to God many times, I said, God, if you can speak through Balaam's donkey, it's no problem that you can speak through me.
ஆண்டவரே, பிலியாமுடைய கழுதின் மூலமாக நீர் பேசினவர் என்று சொன்னால் என்னால் கண்டிப்பாக ஆண்டவரே நீர் பேச முடியும்.
You know how much intelligence a donkey has.
ஒரு கழுதைக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறது என்று எண்ணுகிறீர்கள்?
When people want to insult others, they say you're a donkey.
மக்கள் யாரையாவது திட்ட வேண்டும் என்றால் ஏய் கழுதை என்று திட்டுகிறார்கள்.
That means you got no intelligence.
அதனுடைய பொருள் என்ன? உனக்கு அறிவே இல்லை என்று அர்த்தம்.
Everybody in the world knows that donkeys are not clever.
கழுதை அறிவு இல்லாத ஒரு பிராணி என்பதை உலகத்தில் அனைவரும் அறிந்திருக்கிறார்கள்.
And yet God used a donkey.
ஆனாலும் தேவன் ஒரு கழுதையை பயன்படுத்தினார்.
To speak his word.
தம்முடைய வார்த்தையை பேசும்படியாக.
And it was a correct word. It was a prophetic word.
அது சரியான தீர்க்கதரிசனமான வார்த்தையாக இருந்தது.
And in the New Testament, Jesus rode upon a donkey.
புதிய ஏற்பாட்டிலே இயேசு ஒரு கழுதின் மேலே சவாரி செய்தார்.
And when he told his disciples to go and bring that donkey,
அந்த கழுதையை போய் கொண்டு வாருங்கள் என்று சீஷரிடத்தில் சொன்னபொழுது,
He said, if anybody asks you why you're taking this,
ஏன் இதை உங்களுக்கு வேண்டும் என்று யாராவது கேட்டால்,
tell them the Lord needs it.
கர்த்தருக்கு இது தேவை என்று சொல்லுங்கள்.
That's a wonderful word.
இது அற்புதமான ஒரு வார்த்தை.
The Lord needs a donkey.
கர்த்தருக்கு தேவையானதெல்லாம் ஒரு கழுதை தான்.
You read that in the Gospels.
சுவிசேஷத்தில் இதை வாசித்து பாருங்கள்.
So these are words written in scripture to show us that God can use anyone, anything, anybody.
தேவன் யாரை வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் அவர் எப்பொழுதும் பயன்படுத்த முடியும் என்பதை நமக்கு காண்பிப்பதற்காக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது.
You know, when he wanted to bring the apostle Peter to conviction, he used a cock crowing.
பேதுருவை உணர்த்துவிக்கும்படியாக தேவன் யாரை பயன்படுத்தினார் என்று தெரியுமா? ஒரு சேவலை பயன்படுத்தினார், கூவுகிற சேவல்.
And when I read through Christian history of 2000 years,
2000 ஆண்டுகளாக சபையின் சரித்திரத்தை நான் வாசிக்கும் பொழுது,
even in India
india desathilayum kuda
god has used some very illiterate people very mightily in his service
devan kallathavargalai thammudaiya ooliyathile vallamaiyaga payanpaduthirukkiradhai naan paarthirukiren
and he's also used a few clever people
ஒரு சில அறிவாளிகளையும் தேவன் பயன்படுத்தியிருக்கிறார் எதை காண்பிப்பதற்கு என்றால் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்பதை
காண்பிப்பதற்கு
தேவன் இருதயத்தை பார்க்கிறார்
So when you are young you must understand some of these things.
நீங்கள் வாலிபர்களாக இருக்கும் பொழுது இவைகளை நீங்கள் விளங்கிக் கொள்வது நல்லது.
In Israel when all the grown up people were afraid of Goliath.
இஸ்ரவேல்
God used a young 20 year old David to kill.
இஸ்ரவேலிலே எல்லா பெரிய ஜனங்களும் கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டிருந்த பொழுது நடுங்கிக் கொண்டிருந்த பொழுது தேவன் சிறு பையனாகிய தாவீதை பயன்படுத்தினார்.
I don't know how old David was probably 19 or 20 years old.
தேவனுக்கு எத்தனை வயது தாவீதுக்கு எத்தனை வயது என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை 18 19 வயது இருந்திருக்கும்.
But he had to be trained with a very tough training for 10 years.
ஆனால் 10 ஆண்டுகளாக மிகவும் கடினமான ஒரு பயிற்சியை தாவீது பெற வேண்டியதா இருந்தது.
He was running around in caves without proper food and many difficulties.
குகைகளை தேடி ஓடி அங்கே பதுங்கி ஒழுங்கான நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காமல் ஆகாரம் கிடைக்காமல் இப்படி கடுமையான பயிற்சிக்குள்ளாய் கடந்து சென்றார்.
The same way with Joseph he had to be sent to jail in so many difficult circumstances. Then only he was ready for
சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டு இன்னும் பலவிதமான கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக யோசேப்பு பயிற்சி பெற வேண்டியிருந்தது.
When we go through those difficulties we don't understand the reason.
இவ்விதமான கஷ்டங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது ஏன் ஆண்டவரே என்று காரணம் தெரியாமல் நாம் முழிக்கிறோம்.
In my younger days when God took me through difficult circumstances I did not know the reason.
என்னுடைய இளம் பருவத்திலே தேவன் என்னை பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளாக என்னை எடுத்து சென்ற பொழுது ஏன் என்று எனக்கு அப்பொழுது தெரியவில்லை.
I was very young and I did not know that this is the way God trains people to serve him.
நான் அப்பொழுது இளைஞனாய் இருந்தேன் தமக்கு ஊழியம் செய்யும்படியாக இவ்விதமான வழிகளிலே தான் தேவன் நம்மை எடுத்து செல்கிறார் பயிற்சி கொடுக்கிறார் என்பதை அறியாமல் இருந்தேன்.
It's very important for all of you to understand.
நீங்கள் எல்லாரும் இதை விளங்கிக் கொள்வது மிக முக்கியம்.
That God can use anyone.
தேவன் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியும்.
We must get out of our idea all these wrong concepts that have come into our head from Christianity or from the world.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலிருந்தோ அல்லது உலகத்திலிருந்தோ நம்முடைய மனதிலே நுழைந்ததான எல்லா பழைய கோட்பாடுகளையும் எல்லாம் நாம் அகற்ற வேண்டும்.
Or are from our Indian culture.
அல்லது இந்திய கலாச்சாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை நீக்க வேண்டியிருக்கிறது.
So many people think you got to be clever in order to serve God.
தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் நீ அறிவாளியாக இருக்க வேண்டும் என்று அநேகர் எண்ணுகிறார்கள்.
Or you must know somebody influential who will promote you in the ministry.
அல்லது ஊழியத்திலே உன்னை முன்னுக்கு எடுத்து செல்லும்படியாக செல்வாக்குள்ள ஒரு நபர் தேவை என்று எண்ணுகிறார்கள்.
You know like some people start a ministry and then they will promote their son.
சிலர் ஊழியத்தை ஆரம்பித்து அந்த ஊழியத்திலே தன்னுடைய மகனை முன்னிறுத்தி அவனை தலைவனாக்குகிறார்கள்.
And so you may say well my father is nobody who's going to promote me
என்னுடைய அப்பா அப்படி பிரபலமான ஊழியர் இல்லை நான் எப்படி என்னை எப்படி யார் முன்னுக்கு கொண்டு வருவார் என்று எண்ணலாம்
I'll tell you when I started becoming a Christian nobody knew me I was a nobody too
நான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஆரம்பித்த பொழுது யாரும் என்னை அறியவில்லை நானும் ஒரு பொருட்டாக இல்லை அப்பொழுது
and even many older people tried to suppress me
அநேக வயது முதிர்ந்தவர்களும் கூட என்னை ஆச்சரியப்படுத்தினார்கள்
I never fought with them
நான் அவர்களோடு கூட சண்டை போடவில்லை
because I didn't want to be a big man or have a big ministry at all
பெரியவர்கள் என்னை அழுத்த என்னை தலைநசுக்க பார்த்த பொழுதிலும் கூட நான் அவர்கள் மீது ஒன்றையும் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை
because I did not want to be a big man or have a big ministry
எனக்கு ஒரு பெரிய ஊழியம் வேண்டும் ஒரு பெரிய ஆளாக வேண்டும் என்ற வாஞ்சை இல்லாதபடியினாலே நான் தேவனிடத்தில் அதை சொல்லிவிட்டேன்
I wanted to serve Jesus even if it is in some little corner
ஏதோ ஒரு மூலையிலே இருந்தாலும் சரி நான் தேவனுக்கு ஊழியம் இயேசுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினேன்
If you have a desire like that
இது போல உங்களுக்கு வாஞ்சை இருக்குமேயானால்
God will take you and train you
தேவன் உங்களை எடுத்து உங்களுக்கு பயிற்சி கொடுப்பார்
You know Jeremiah also had a tough time sometimes he was thrown into pits without water and lying there for days
தண்ணீர் இல்லாத குழிக்குள்ளாக எரேமியா தள்ளப்பட்டார் பல நாட்களாக அந்த குழிக்குள்ளே இருந்தார் அவரும் கஷ்டத்துக்குள்ளாக கடந்து சென்றார்
All these servants of God went through very difficult times.
அவர்கள் இவ்விதமான தேவ ஊழியர்கள் எல்லாம் மிகவும் கஷ்டமான நிலைக்குள்ளாக கடந்து சென்றார்கள்.
So if you want an easy time through life, let me tell you, forget about serving God.
உங்களுக்கு வாழ்க்கையிலே சுகமான நாட்கள் தேவை என்று உங்களுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் தேவனுடைய ஊழியத்தை குறித்து மறந்துவிடுங்கள்.
If you want to serve the Lord, you can't just study the Bible and serve God.
நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் ஏதோ வேதத்தை வாசித்து படித்துவிட்டு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது.
You must study the Bible, but God will take you through many difficult circumstances.
வேதத்தை நீங்கள் படித்துதான் ஆக வேண்டும். ஆனால் தேவன் கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக உங்களை எடுத்துச் செல்வார்.
Even Jesus.
இயேசுவும் கூட
right up to the age of 30 he was trained in his home and in his place of work
30 வயது வரை அவருடைய தன்னுடைய குடும்ப சூழ்நிலையிலேயும் தன்னுடைய வேலை ஸ்தலத்திலேயும் அவர் சோதிக்கப்பட்டார் கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து சென்றார்
God has to test us first in earthly things before he commits spiritual things to us.
தேவன் நமக்கு ஆவிக்குரிய ஒரு காரியத்தை ஒப்புக்கொடுப்பதற்கு முன்பதாக நம்மை பூமிக்குரிய காரியங்களிலே சோதித்து பார்க்கிறார்.
That is always a principle in God's dealings.
தேவனுடைய இடைப்படுதலிலே எப்பொழுதுமே ஒரு கோட்பாடு உண்டு.
First the earthly,
முதலாவது பூமிக்குரிய காரியங்கள்,
then the spiritual.
அதற்கு பிறகு ஆவிக்குரிய காரியங்கள்.
See 1 Corinthians 15 and verse 46.
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம்.
The spiritual is not first.
ஆவிக்குரியது முந்தினதல்ல.
But the natural, then the spiritual.
ஜென்ம சரீரமே முந்தினது, அதற்கு பிறகு ஆவிக்குரிய சரீரம்.
So the earthly comes first.
ஆகவே பூமிக்குரிய காரியங்கள் தான் முந்தி வருகிறது.
So you can't have a spiritual ministry before you're faithful in an earthly ministry first.
இந்த பூமிக்குரிய ஊழியத்திலே நீங்கள் உண்மை இல்லை என்று சொன்னால் நீங்களுக்கு ஆவிக்குரிய ஊழியம் கொடுக்கப்படாது.
That's why you never find Jesus calling anybody who is not doing some earthly job.
ஆகவே தான் இந்த உலக பிரகாரமான வேலைகளிலே செய்யாத ஒருவரை தேவன் ஊழியத்திற்கு அழைப்பதில்லை என்று நாம் பார்க்கிறோம்.
Never, you never see it in the gospel.
சுவிசேஷங்களிலே ஒரு காலம் நீங்கள் பார்ப்பதில்லை.
You never see Jesus catching some young 17 year old and sending him to a Bible school for 3 years.
ஏதோ 17 வயது வாலிபனை பிடித்து நீ போய் வேதாகம கல்லூரியிலே 3 ஆண்டு படித்து விட்டு வா என்று சொல்லி தேவன் அனுப்புவதில்லை.
That is all happening nowadays.
இப்பொழுது இந்த காலகட்டத்திலே அது நடந்து கொண்டிருக்கிறது.
Corrupt backslidden Christianity, they do all that.
கெட்டு போன பின்வாங்கி போன கிறிஸ்தவத்திலே இப்படி நடந்து கொண்டிருக்கிறது.
That's not God's way.
அது தேவனுடைய வழி அல்ல.
He didn't train Joseph or Jeremiah or David or any of them in a Bible school.
யோசேப்பையோ எரேமியாவையோ தாவீதையோ வேதாகம கல்லூரிக்கு அனுப்பி பயிற்சி கொடுக்கவில்லை.
And none of the apostles.
எந்த ஒரு அப்போஸ்தலரையும் ஆண்டவர் அப்படி அனுப்பவில்லை.
The apostle Paul in his blind days went to some Jewish Bible school.
அப்போஸ்தலனாய பவுல் இவையெல்லாம் தெரியாமல் குருடாக இருந்த நாட்களிலே வேதாகம கல்லூரிக்கு சென்றார்.
But once he came to Christ.
ஆனால் கிறிஸ்துவண்டை வந்த மாத்திரத்தில்
Bible says the Lord took him into the desert for 3 years.
3 ஆண்டுகள் ஒரு வனாந்தரத்திற்கு ஆண்டவர் எடுத்து சென்றார் என்று வாசிக்கிறோம்.
To remove all those wrong ideas that he got in the Bible school for.
வேதாகம கல்லூரியிலே கற்றுக்கொண்ட தவறான கருத்துக்களை எல்லாம் அவருடைய மனதிலிருந்து நீக்கும்படியாக வனாந்தரத்திற்கு எடுத்து சென்றார்.
So don't think that serving God means you go to some Bible school and study and serve God.
தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் வேதாகம கல்லூரிக்கு போய் படிக்க வேண்டும் என்கிறதன தவறான கருத்து எடுத்து போடுங்கள். அப்படி என்ன வேண்டாம்.
You must have faith.
உங்களுக்கு விசுவாசம் வேண்டும்.
What is faith?
விசுவாசம் என்றால் என்ன?
Believe that God loves you just as you are.
நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று நம்புவதுதான் விசுவாசம்.
And that if you turn from your sinful life, God will not only forgive you, he will not even remember your past.
உங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மனம் திரும்பும் பொழுது தேவன் உங்கள் கடந்த கால வாழ்க்கையை மன்னிப்பது மட்டுமல்ல அதை மறக்கிறார்.
Many of God's greatest servants.
அநேக தேவ பெரிய ஊழியர்கள்
were people who in their younger days made an absolute mess of their life.
தங்களுடைய இளம் நாட்களிலேயே தங்களுடைய வாழ்க்கையை வெகுவாக பாவம் செய்து தங்களை குழப்பி கொண்டார்கள்.
See a man like David whom God chose when he was just around 20 years old.
20 வயதா இருக்கும் பொழுது தேவன் தேர்ந்தெடுத்த தாவீது.
See what he says in Psalm 25.
சங்கீதம் 25 இல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
We know that after God chose him from the age of 20 to the age of 30 he was very very faithful.
20 ஆம் வயதிலே தேவன் அவரை தேர்ந்தெடுத்தார். 30 ஆம் வயது வரை மிக 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 உண்மையுள்ளவராய் வாழ்ந்தார்.
You read that in the 1 Samuel and 2 Samuel.
1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகங்களிலே அதை குறித்து வாசிக்கிறீர்கள்.
He was remarkably faithful in his 20s.
அவர் தன்னுடைய 20 வயதுகளிலே மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே விசுவாசமுள்ளவராய் இருந்தார்.
But what about before that in his teenage years?
அதற்கு முன்பதாக அவருடைய பதின் பருவத்திலே எப்படி இருந்தார்?
See what he says in Psalm 25.
சங்கீதம் 25 இல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
Verse 7.
7ஆம் வசனம்.
Do not remember the sins of my youth.
என் இளவயதின் பாவங்களை நினையாதிரும்.
When did he do those?
இந்த பாவங்களை எல்லாம் எப்பொழுது செய்தார்?
Before he was 20 years old.
20 வயதுக்கு முன்பதாக இளவயதின் பாவங்கள்.
He did a lot of stupid things.
அநேக புத்தியீனமான காரியங்களை செய்தார்.
And he's so ashamed of them. He says, "Oh God, please don't remember them against me."
அதை குறித்து அவ்வளவாய் வெட்கப்பட்டபடினாலே ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே தயவு செய்து அதை நினையாதிரும் என்று சொல்கிறார்.
God doesn't reveal those sins.
அவிதமான பாவங்களை
what he did.
அவர் செய்த பாவங்களை எல்லாம் தேவன் வெளிப்படுத்தவில்லை.
And David also doesn't tell us.
தேவிதும் தாவீதும் நமக்கு அதை சொல்லவில்லை.
But then God doesn't reveal your sins, your stupid things which you did to anybody.
அதே போல நீங்கள் செய்த பாவமான காரியங்களையும் புத்தியீனமான காரியங்களையும் தேவன் வேறு யாருக்கும் வெளிப்படுத்துவதில்லை.
See the stupid things you did, God doesn't even reveal to your parents.
நீங்கள் செய்த புத்தியீனமான காரியங்களை உங்கள் பெற்றோருக்கு கூட தெரியாதபடி தேவன் மறைத்து விட்டார்.
And you know the wonderful thing is he doesn't even remember it against you.
அற்புதமான காரியம் என்னவென்றால் உங்களுக்கு விரோதமாக நீங்கள் செய்த பாவங்களை அவர் நினைப்பது கூட இல்லை.
And even though David did all those foolish things in his teenage years.
தாவீது தன்னுடைய பதின் பருவத்திலே எவ்வளவோ புத்தியீனமான காரியங்களை செய்திருந்தாலும் கூட
God still picked him up and made him a man after his own heart.
தேவன் அந்த மனிதனை தேர்ந்தெடுத்து தன்னுடைய இருதயத்தில் கேட்ட ஒரு மனிதனாக மாற்றினார்.
A mighty man of God.
ஒரு வல்லமுள்ள தேவ மனிதனாக.
By the time he was 30.
30 வயது வரும்பொழுது.
If God could do that with somebody in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு தேவன் இப்படிப்பட்ட ஒருவரிடத்திலே செய்யும் பொழுது.
He can definitely do it in the New Testament.
கண்டிப்பாக புதிய ஏற்பாட்டு காலத்திலே செய்ய முடியும்.
All the apostles whom Jesus called were below 30 years of age.
தேவன் அழைத்த எல்லா அப்போஸ்தலர்களுமே அழைக்கப்பட்ட பொழுது 30 வயதுக்கு கீழாக இருந்தார்கள்.
I don't know what all stupid things they did in their teenage years and in their 20s.
அவருடைய 10 பருவத்திலேயும் 20 வயதிலேயும் அவர்கள் என்னென்ன புத்தியமான காரியங்களை செய்தார்கள் என்று எனக்கு தெரியாது.
I have met enough young people in my life.
போதுமான அளவு வாலிபர்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்திருக்கிறேன்.
That I am sure that those apostles were not such holy pure people in their 20s.
அந்த அப்போஸ்தலர்களும் தங்களுடைய 20 வயதிலேயே அவர்கள் பரிசுத்தவான்களாக இல்லை, பரிசுத்தவான்களாக இருந்திருக்க மாட்டார்கள் என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன்.
They were under the old covenant. There was no victory over sin those days.
அவர்கள் பழைய உடன்படிக்கை காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பாவத்தின் மேலே வெற்றி வாழ்க்கை அவர்களுக்கு இல்லாதிருந்தது.
Do you think Peter, James and John never lusted with their eyes when they were 20 years old?
பேதுரு, யோவான், யாக்கோபு 20 வயதாக இருக்கும் பொழுது தங்களுடைய கண்களிலே இச்சிக்காமல் இருந்தார்கள் என்று எண்ணுகிறீர்களா?
You got to be a Roman Catholic to believe that.
நீங்கள் உங்கள் கத்தோலிக்க மதத்தில் இருந்தால்தான் அப்படி நம்புவீர்கள்.
Saint Peter, Saint John, they were not.
தூய பேதுரு, தூய யோவான்.
They were all sinners.
அவர்கள் எல்லாரும் பாவிகளாக இருந்தார்கள்.
But the Lord picked them up.
ஆனாலும் தேவன் அவர்களை தேர்ந்தெடுத்தார்.
Why did he choose them?
ஏன் அவர்களை தேர்ந்தெடுத்தார்?
Basically because they were sincere.
அடிப்படையிலே அவர்கள் நேர்மையுள்ளவர்களாக இருந்தார்கள்.
They were not perfect but they were sincere.
அவர்கள் பூரணவான்களாக இல்லை, ஆனால் நேர்மையுள்ளவர்களாக இருந்தார்கள்.
There is a difference between being perfect and being blameless.
பூரணனாக இருப்பதற்கும் குற்றமற்றவனாக இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு.
The Bible speaks about being blameless before God.
தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவளாய் இருக்கும்படி என்று வேதம் சொல்கிறது.
We can be blameless without being perfect.
நாம் பூரணவான்களாய் இல்லாதபடி ஆனால் அதே சமயத்திலே குற்றமற்றவளாய் இருக்க முடியும்.
That means we are sincere.
அதனுடைய பொருள் என்னவென்றால் நாம் நேர்மையுள்ளவர்களாய் இருக்கிறோம்.
Sincere means when you slip up you are honest and you say I slipped up.
நேர்மை என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் வழுக்கி விழும் பொழுது நான் விழுந்து விட்டேன் என்று நேர்மையாக ஒத்துக்கொள்வது.
You know a prostitute can be sincere.
ஒரு வேசி அல்லது விபசாரி நேர்மையாக இருக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா?
She says, yeah, I'm a prostitute. I'm not pretending to be something else.
ஆம், நான் விபசாரியாக இருக்கிறேன், நான் வேறு இல்லை என்று நான் நடிக்கவில்லை.
And an outwardly holy Pharisee can be a hypocrite.
ஆனால் அதே சமயத்திலே வெளிப்பிரகாரமாக பரிசுத்தவானாய் காட்சியளிக்கக்கூடிய பரிசேயன் ஒரு மாய்மாலக்காரனாக இருக்க முடியும்.
So you must have faith in God that God loves you no matter what condition you're in.
நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதில் உங்களுக்கு விசுவாசம் வேண்டும்.
And you must have faith secondly in the fact that God can do anything.
தேவனால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும் என்ற ஒரு கூற்றிலே உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும்.
He can take you even if you're the weakest and most incapable person sitting here.
இங்கே மிகவும் திறமையற்ற ஒருவனாக நீங்கள் இருந்தாலும் கூட தேவன் உங்களை தேர்வு செய்ய முடியும்.
Very often some people would say, Lord, I'm from a despised family. How can you choose me?
ஆண்டவரே, ஊர் பேர் தெரியாத ஒரு குடும்பத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன், புறக்கணிக்கப்பட்ட குடும்பம், நீர் எப்படி என்னை தேர்ந்தெடுக்க முடியும் என்று கேட்கலாம்.
God would still choose him.
தேவன் இருந்தாலும் உங்களை தேர்ந்தெடுப்பார்.
Your family makes no difference.
இந்த குடும்பத்திலிருந்து வந்தீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல.
Sometimes you can think, oh, I'm from such a poor, unknown, uneducated family. How can God use me?
ஐயோ, நான் வந்த குடும்பமானது படிப்பறிவு இல்லாத குடும்பம், முன்பின் ஊர் தெரியாத குடும்பம் என்று, விலாசமே இல்லாத குடும்பம் என்று சொல்லலாம். தேவன் எப்படி என்னை பயன்படுத்துறோம் என்று கேட்கலாம்.
In the last 30 years,
கடந்த 30 ஆண்டுகளாக,
I have seen different brothers in our own churches in India.
இந்தியாவிலே நம்முடைய சொந்த சபைகளிலே வித்தியாசமான சகோதரர்களை நான் பார்த்திருக்கிறேன்.
And I have seen God use some brothers who can't even speak English properly much more than he can use very highly educated people.
அதிகமாக படித்த மக்களை காட்டிலும் ஆங்கிலமே சற்றும் தெரியாத மக்களை தேவன் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது.
என்னுடைய
சொந்த கண்களினால் இதை பார்த்திருக்கிறேன்.
There's a greater revelation of the word, a greater anointing of the spirit on those brothers than some highly educated people.
அதிகமாக படித்த சில சகோதரர்களை காட்டிலும் அந்த சகோதரர் பேசும்பொழுது அங்கே அபிஷேகம் அதிகமாக காணப்படுகிறது, வேத வார்த்தையுடைய வெளிப்பாடு அங்கே காணப்படுகிறது.
Education is no advantage.
ஆகவே படிப்பு என்பது அது உங்களுக்கு சாதகமாக அமையும் என்று சொல்ல
முடியாது.
நேர்மையும் உண்மையும்.
So faith first of all is to believe that God loves you just as you are.
ஆக விசுவாசம் என்றால் முதலாவது நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே தேவன் உங்களை ஏற்று நேசிக்கிறார் என்பது.
Secondly it doesn't make a difference how weak you are, how big your problems are, God can do anything.
இரண்டாவது உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு பலவீனரா இருந்தாலும், தேவன் அது தேவனுக்கு ஒரு பொருட்டல்ல.
And then there's a third thing.
மூன்றாவது காரியம்.
A third thing in relation to faith.
விசுவாசத்தோடு கூட தொடர்புடைய மூன்றாவது காரியம் என்னவென்றால்
You must believe that God has got a plan for your life and is much better than your plan.
நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை காட்டிலும் தேவன் மேன்மையான ஒரு திட்டத்தை உங்களுக்கென்று வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
So here are three things.
ஆகவே இங்கே மூன்று காரியங்கள் இருக்கிறது.
First of all that God loves you exactly as you are today.
முதலாவதாக நீங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே உங்களை தேவன் நேசிக்கிறார்.
No matter how much you made a mess of your life.
உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நீங்கள் குழப்பிக்கொண்டிருந்தாலும் பரவாயில்லை.
No matter how many sins you committed in your youth.
உங்களுடைய வாலிப நாட்களில் எவ்வளவு பாவத்தை நீங்கள் செய்திருந்தாலும் பரவாயில்லை.
He can still make you a man after his own heart.
ஆனாலும் தேவன் உங்களை தம்முடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனிதனாக மாற்ற முடியும்.
That's number one.
இதான் முதலாவது காரியம்.
Secondly,
இரண்டாவதாக
you must believe that God can do anything.
தேவனால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் என்று நீங்கள் நம்ப வேண்டும்.
No matter how weak you are, he can make you mighty.
எவ்வளவு பலவீனனாய் நீங்கள் இருந்தாலும் தேவன் உங்களை பலமுள்ளவர்களாய் மாற்ற முடியும்.
Even if you stutter and stammer, he can make speak his word through you.
நீ திக்கு வாயனாய் இருந்தாலும் கூட உன் மூலமாக தேவன் பேச முடியும்.
And he is angry if you say no you can't do it.
ஆண்டவரே உம்மாலே செய்ய முடியாது நான் மாட்டேன் என்று சொன்னால் அவர் கோபப்படுவார்.
What do you mean he can't do it? He says I am the one who makes man's mouth.
மனிதனுடைய வாயை நான் தானே உண்டாக்கினேன் அப்படி முடியாது என்று நீ ஏன் சொல்லுகிறாய்?
Don't say that to God.
தேவனிடத்தில் அப்படி சொல்ல வேண்டாம்.
The creator of this universe, don't tell me he can't speak through you. He can speak through a donkey.
கழுதை மூலமாக தேவன் பேசுவார் என்று சொன்னால் என் மூலமாக தேவன் பேச மாட்டார் என்று சிருஷ்டியாகிய நீ சொல்ல வேண்டாம்.
So we must never say that.
ஒரு காலம் அப்படி சொல்லக்கூடாது.
Lord, I believe you can use a wretched person like me.
ஆண்டவரே என்னை போல ஒரு துர்பாக்கியமான ஒரு மனிதனை கூட நீர் பயன்படுத்த முடியும்.
You can use a weak person like me.
நிர்பந்தமான மனிதன் பலவீனமான மனிதனாக என்னையும் நீர் பயன்படுத்த முடியும்.
And thirdly,
மூன்றாவதாக
you must believe as I said that God has a plan for your life and that is a much better plan than you or anybody else can.
தேவன் உன்னுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். மற்ற எல்லா திட்டங்களை காட்டிலும் உன்னுடைய திட்டங்களை காட்டிலும் அதுதான் மேன்மையானது சிறந்தது.
Nobody can mess up that plan for your life except you.
உங்களை தவிர வேறு யாருமே அந்த திட்டத்தை குலைத்து போட முடியாது.
That's what we read in the Bible.
அதைத்தான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம்.
All of Joseph's 10 of his older brothers tried to mess up God's plan for Joseph.
யோசேப்பினுடைய 10 சகோதரர்களும் யோசேப்பை குறித்து தேவன் வைத்திருந்த திட்டத்தை குலைத்து போட முடியாம முயற்சித்தார்கள்.
Some powerful woman like Potiphar's wife tried to mess up God's plan.
வலிமை வாய்ந்த ஒரு பெண்ணாகிய போத்திபாருடைய மனைவி தேவனுடைய திட்டத்தை குலைத்து போட முடியாம முயற்சித்தாள்.
But they could not mess up God's plan.
ஆனால் தேவனுடைய திட்டத்தை அவர்கள் குலைத்து போட முடியவில்லை.
Joseph could have messed up God's plan for his own life by committing adultery.
ஆனால் யோசேப்பு நினைத்திருந்தால் தான் விபசாரம் செய்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை குலைத்து போட்டிருந்திருக்க கூடும்.
But even where a person has fallen into adultery.
அப்படி விபச்சாரத்தில் விழுந்த ஒரு மனிதனும் கூட
even such a person God can pick up if he radically repents.
தீவிரமாக மனம் திரும்பினால் விபச்சாரத்தில் விழுந்த ஒரு மனிதனையும் கூட தேவன் பொறுக்கி எடுத்து பயன்படுத்த முடியும்.
I believe that.
நான் அதை நம்புகிறேன்.
I've seen it happen.
அது நடந்ததை பார்த்திருக்கிறேன்.
Paul once said.
பவுல் ஒரு முறை சொன்னார்.
In 1 Timothy 1:15.
1 Timothy 1 அதிகாரம் 15 வசனம்.
Christ Jesus came into the world to save sinners among whom I am the foremost of all.
கிறிஸ்து இயேசு பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த பாவிகளிலே நான் பிரதான பாவி என்று 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Do you think Paul never lusted with his eyes when he was 25 years old?
பவுல் 25 வயதாக இருக்கும்பொழுது தன்னுடைய கண்களினாலே இச்சிக்கவே இல்லை என்று நினைக்கிறீர்களா?
You must be a Roman Catholic to believe that.
அதை நம்புவதற்கு நீங்கள் ரோமன் கத்தோலிக்கராக தான் இருக்க வேண்டும்.
Saint Paul.
தூய பவுல்.
No, he's the chiefest of sinners, Paul.
பாவிகளிலே பிரதான பாவி என்று பவுல் தன்னை குறித்து சொல்கிறார்.
That's the type of person whom God picks up.
இப்படிப்பட்ட நபரை தான் தேவன் தேர்வு செய்கிறார்.
Do you know who was the first human being? The first human being.
யார் முதல்
to see Jesus risen from the dead?
இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த பொழுது அவரை பார்த்த முதல் மனுஷ வர்க்கத்தில் உள்ள நபர் யார்?
The old creation was Adam.
பழைய சிருஷ்டிப்பிலே ஆதாம் பார்த்தான்.
Only God saw him first.
தேவனை முதலாவது பார்த்தார் ஆதாம்.
No, God, only God saw Adam first.
தேவன் தான் முதலாவது ஆதாமை பார்த்தார்.
When Jesus rose up from the dead, it was a new creation.
இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த பொழுது அது ஒரு புது சிருஷ்டியா இருந்தது.
It was the beginning of a new creation.
ஒரு புது சிருஷ்டிப்பின் ஆரம்பமாய் இருக்கிறது.
Who was the first human being to see him?
ஒரு எந்த மனித வர்க்கத்திலே பிறந்த முதல் மனிதன் யார் அவரை பார்ப்பதற்கு புது சிருஷ்டியை?
Do you know?
யார் தெரியுமா?
Who was it?
யார்?
It was a woman.
ஒரு ஸ்திரீ.
and it was a very sinful woman.
பாவியாகிய ஒரு ஸ்திரீ.
It was a demon possessed woman who was delivered from 7 demons.
ஏழு பிசாசுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டதான பிசாசு பிடித்த ஒரு ஸ்திரீ.
Now is that the type of person you choose to be the first human being to see the new creation?
ஒரு புது சிருஷ்டியை காண்பதற்கு இப்படிப்பட்ட நபரை தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்களா?
Indian culture says no, you must choose a man.
இந்திய கலாச்சாரம் என்ன சொல்கிறது? ஒரு மனுஷியை அல்ல மனிதனை தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று.
God says rubbish to your Indian culture.
உங்க இந்திய கலாச்சாரத்தை குப்பை தொட்டிலே போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
He chooses a woman.
அவர் ஒரு ஸ்திரீயை தேர்வு செய்கிறார்.
My ways are not your ways.
என்னுடைய வழிகள் உன்றிய வழிகள் அல்ல.
The trouble is even in the church many people have not changed their way of thinking to God's way of thinking.
பிரச்சனை என்னவென்றால் சபையிலேயும் கூட அநேக மக்கள் தாங்கள் சிந்திக்கிற விதத்திலிருந்து தேவன் சிந்திக்கிற விதமாய் மாறுவதில்லை.
They think God cannot choose a woman, they can only choose a man.
மனுஷியை ஸ்திரீயை தேவன் தேர்ந்தெடுக்க முடியாது, ஆண்களை தான் தேர்ந்தெடுப்பார் என்று எண்ணுகிறார்கள்.
That is because we are more Indian than Christian.
ஏனென்று சொன்னால் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதை காட்டிலும் அதிகமாக இந்தியராகத்தான் இருக்கிறோம்.
The Bible says God doesn't choose a woman to be the head of a home or a head of a church.
ஒரு குடும்பத்திற்கு தலையாகவோ அல்லது சபைக்கு தலையாகவோ தான் தேவன் பெண்களை தேர்வு செய்வதில்லை என்று வேதம் சொல்கிறது.
That is a question of function.
அது வேலை செய்யக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு காரியம்.
Just like God doesn't use men to give birth to babies.
எப்படி ஆண்களை பிள்ளை பிறப்பதற்கு தேவன் பயன்படுத்தவில்லையோ அதே போல
we've got our weakness, we can't give birth to babies, and they've got their weakness, they can't be the head of the home.
நமக்கு ஒரு பலவீனம் உண்டு, அவர்களுக்கும் ஒரு பலவீனம் உண்டு. நாம் பிள்ளை பெற முடியாது, அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு தலையா இருக்க முடியாது. இவைகள் வெவ்வேறு இயக்கங்கள்.
But men and women are equal before God.
ஆனால் தேவனுக்கு முன்பாக ஆண்களும் பெண்களும் சமமாய் இருக்கிறார்கள்.
The Jews didn't believe that.
யூதர்கள் இதை நம்பவில்லை.
Many Indians don't believe it.
அநேக இந்தியர்கள் இன்றைக்கு நம்புவதில்லை.
Many in our churches don't believe it.
நம்முடைய சபையிலே அநேகர் அதை நம்புவதில்லை.
Then there's a loss.
அப்படியானால் அங்கே ஒரு இழப்பு ஏற்படுகிறது.
Many people think their idea is better than God's idea.
அநேகர் என்ன எண்ணுகிறார் என்று சொன்னால் தேவனுடைய கருத்தை காட்டிலும் தங்களுடைய கருத்து தான் மேன்மையானது என்று எண்ணுகிறார்.
I believe some of you sisters think like that too.
சகோதரிகளே, உங்களிலே ஒரு சிலர் அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
I'm a girl, God can't use me.
நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன், தேவன் எப்படி என்னை பயன்படுத்த முடியும்?
That is a wrong concept that you got from your Indian culture or from your church.
உங்களுடைய இந்திய கலாச்சாரத்திலிருந்தோ அல்லது சபையில் உங்களுடைய சொந்த சபையிலிருந்தோ அப்படிப்பட்ட தவறான கருத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்.
I've tried my best through many years to change that idea, but people don't, minds don't change.
இந்த கருத்தை மாற்றுவதற்காக அநேக ஆண்டுகள் நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன், மக்கள் மாறின பாடில்லை.
Do you know how many years it took for me in Bangalore to get some young sisters to get up and testify in the meetings?
பெங்களூர் சபையிலே சில வாலிப சகோதரிகள் எழுந்து சாட்சி சொல்ல வைப்பதற்கு எத்தனை ஆண்டுகள் நான் பிரயாசப்பட்டேன் என்று
உங்களுக்கு தெரியுமா?
இந்திய கலாச்சாரத்தை, புறஜாதியருடைய கலாச்சாரத்தை அடித்து நொறுக்குவதற்கு பல ஆண்டுகள் பிடித்தது. மனுஷீக விளக்கம்,
which goes against the word of God.
அது தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக செல்கிறது.
Let me read to you the word of God in the new covenant.
புது உடன்படிக்கையிலே நான் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கட்டும்.
Acts 2:17.
அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 17 வசனம்.
This was spoken 2000 years ago.
2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த வசனம் பேசப்பட்டது.
The apostle Peter said.
அப்போஸ்தலன் பேதுரு சொன்னார்.
This is a new day.
இது ஒரு புது நாள்.
This is not like the old days.
இது பழைய நாட்களை போல இல்லை.
This is the days of which Joel prophesied would happen. Now it is happening.
யோவேல் தீர்க்கதரிசியாய் சொல்லக்கூடிய சொல்லப்பட்ட காரியங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது.
I will pour out my spirit on all flesh.
என்னுடைய ஆவியை நான் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன்.
And listen to this.
கவனியுங்கள்.
Your sons and your daughters will prophesy.
உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள்.
Show me a church where that is being fulfilled.
இது நிறைவேறிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சபையை காண்பியுங்கள்.
I'll say there is a church that believes the word of God.
அந்த சபைதான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற சபை என்று சொல்லுவேன்.
Just in case people think that's a mistake, he repeats it a second time in verse 18.
ஏதோ தவறுதலாக குமாரத்திகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்று சொன்னால் அதை சரியாக்குவதற்கு 18 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது.
On my bond slaves, both men and women, I'll pour out my spirit.
என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும், அதாவது ஆண்கள் மேலும் பெண்கள் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்.
Why does he say sons and daughters in verse 17 and not just my children?
ஏன் குமாரரும் குமாரத்திகளும் என்று 17 வசனத்தில் சொல்லியிருக்கிறார், ஏன் பிள்ளைகள் என்று சொல்லவில்லை?
Because if God had said my children, all the men would have said that refers only to men.
பிள்ளைகள் என்று சொல்லியிருந்தால் ஆண்களை எல்லாம் என்ன சொல்வார்கள்? பிள்ளைகள் என்பது ஆண்களை தான் குறிக்கிறது என்று சொல்லியிருந்திருப்பார்கள்.
But even though he says sons and daughters, still men say it only refers to sons.
குமாரரும் குமாரத்திகளும் என்று சொல்லியிருந்தாலும் கூட மக்கள் வந்து ஆண்கள் தான் என்று, குமாரர்கள் மட்டும் தான் என்று நினைக்கிறார்கள்.
There is a tremendous spirit of defiance against the word of God in human flesh.
மனுஷிக மாம்சத்திலே தேவனுடைய வார்த்தையை அபத்தமாக்குவதற்கு ஒரு பெரிய அவா இருக்கிறது.
That is strengthened by the corrupt culture we live in.
அந்த ஆவியை உறுதிப்படுத்துவதற்காக நம்மை சுற்றிலும் கெட்டுப்போன கலாச்சாரம் உதவி செய்கிறது.
Why doesn't he just say in verse 18, my bond slaves?
என்னுடைய ஊழியக்காரர் என்று ஏன் சொல்லவில்லை?
He says, why does he say both men and women?
ஏன் ஆண்களும் பெண்களும் என்று சொல்கிறார்?
Because he knows that there's a defiance against God's word in
தேவனுடைய வார்த்தை அபத்தமாக்க கூடியதான ஒரு ஆவி இருக்கிறதை தேவன் காண்பிக்கிறார்.
And you can see that even though God has repeated it twice, it's very very few people who will accept it.
தேவன் மீண்டுமாய் திருப்பி சொல்லி இருந்தாலும் கூட வெகு சிலரே இதை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
And the result is
அதனுடைய விளைவு
that men have silenced so many sisters from prophesying even though God says they should do it.
தேவன் சகோதரிகள் தீர்க்கதரிசனம் சொல்லலாம் என்று சொன்னாலும் கூட அநேக ஆண்கள் பெண்களை அமைதிப்படுத்தி விட்டார்கள், வாயை மூடி விட்டார்கள்.
Let me show you one more verse.
இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1 Corinthians chapter 11.
1 கொரிந்தியர் 11 ஆம் அதிகாரம்.
Verse 5.
5 வசனம்.
Every woman who has her head uncovered while praying or prophesying disgraces her head.
ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்கதரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாது இருக்கிற எந்த ஸ்திரீயும் என்று பார்க்கிறோம். 1 Corinthians 11:5.
That's what Paul taught under the inspiration of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்ட இதை தான் பவுல் போதித்தார்.
But today's men say even if they cover their head they should not prophesy.
இன்றைக்குள்ள ஆண்கள் என்ன சொல்கிறார்கள்? அப்படியே ஸ்திரீகள் தங்கள் தலையை முக்காடிட்டுக் கொண்டாலும் தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாது.
Every church.
ஒவ்வொரு சபையும்.
There are very few who have understanding on this.
இதை குறித்த விளக்கத்தை பெற்றிருக்க கூடியவர்கள் வெகு சிலர் தான்.
Many of us did not understand the scripture.
நம்மிலே அநேகர் வேத வாக்கியங்களை விளங்கிக் கொள்ளவில்லை. பல பகுதிகளிலே
we never knew about victory over sin till we heard it finally we understood it.
நாம் கேட்டு கடைசியாக தான் பாவத்தின் மேல் வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம்.
Takes a long time for a word to sink into our heart.
தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய உள்ளத்திலே பதிவதற்கு அநேக ஆண்டுகளாகிறது.
I want to say to you sisters
சகோதரிகளே உங்களை பார்த்து சொல்கிறேன்.
Like God told Jeremiah, don't say I'm a youth.
தேவன் எரேமியாவை பார்த்து சொன்னது போல நீங்கள் எரேமியாவை போல நான் ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறேன்
சொல்ல வேண்டாம்.
நான் ஒரு ஸ்திரீ என்று சொல்ல
வேண்டாம்.
நான் ஒரு சகோதரியாய்த்தானே இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம்.
Confess God's word.
தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள்.
God's word says he'll pour out his spirit on the men and women in the last days.
கடைசி நாட்களிலே ஆண்கள் மேலும் பெண்கள் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.
That was not true before the day of Pentecost.
பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பதாக அது மெய்யாக இல்லை.
I've often said that most Christians today live before the day of Pentecost.
அநேக கிறிஸ்தவர்கள் நான் அடிக்கடி சொல்கிறது போல பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
You can criticize the people who preach the prosperity gospel. They say, oh, they are living in the Old Testament.
செழிப்பின் உபதேசத்தை பிரசங்கிகளை பார்த்து ஐயோ இவர்கள் இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து இல்லை.
Most of them are lovers of money.
அதிலே அநேகர் பணாசைக்காரர்களாக இருக்கிறார்கள்.
Most of them don't preach the whole counsel of God. They only preach that part which will make people happy.
ஜனங்களை சந்தோஷப்படுத்த கூடியதான ஒரு சிறு பகுதியை மட்டுமே பிரசங்கிக்கிறார்களே ஒழிய அநேகர் முழு சுவிசேஷத்தை பூர்ண சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதில்லை.
I tell you God wants all of you to be filled with the spirit and to prophesy, men and women.
ஆண்களும் பெண்களும் நீங்கள் எல்லாரும் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்ட தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
You sisters may never be elders in a church.
சகோதரிகளே நீங்கள் ஒரு காலம் சபையிலே மூப்பராய் மாறாமல் இருக்கலாம்.
Your sisters may never lay down doctrine as authoritative teachers. That's not your calling.
உபதேசத்தை போதிக்க கூடியதன அதிகாரமுள்ள வேத போதகர்களாக நீங்கள் மாறாமல் இருக்கலாம். அது உங்களுடைய அழைப்பு அல்ல.
But break free from the bondage of your culture and seek to be filled with the Holy Spirit and to
ஆனால் உங்கள் கலாச்சார கட்டுகளை அவிழ்த்து எரிந்து நீங்கள் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாய் விழையுங்கள்.
your word says that I as a sister can prophesy
sagodriya irukkakudiya naan teerkarasam solla mudiyum endru vedam solugirathu
prophesying doesn't mean just standing up in a pulpit
teerkarasam solluvathu endra udane medaiyil nindru pesuvathu endra porul alla
you can prophesy to the young girls in your college
ungalaiya kallurile irukkakudiya ilam pengalukku neengal teerkarasam sollalam
your relatives and neighbors in your around you
உங்களை சுற்றி உள்ளதான உங்களுடைய உறவினர்களும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லலாம்
to the people you meet
நீங்கள் சந்திக்கிற நபர்களிடத்திலே
half of india is women
இந்தியாவிலே பாதி மக்கள் பெண்கள்
so you got 600 million people you can prophesy to
ஆகவே 600 மில்லியன் மக்களுக்கு நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லலாம்
what a big crowd that is
அது எவ்வளவு பெரிய திரளான கூட்டம்
so we got to seek god
ஆகவே நாம் தேவனை தேட வேண்டியிருக்கிறது.
Let me show you Hebrews chapter 11.
எபிரேயர் 11 ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Hebrews chapter 11 it says.
எபிரேயர் 11 ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
Whoever comes to God verse 6 must believe that he is a that he exists and he is a rewarder of those who diligently seek him.
தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும்.
That's all that's required.
அவ்வளவுதான் தேவை.
It doesn't matter whether you're a man or a woman, stupid, intelligent, nothing.
ஆனா பெண்ணா அறிவாளியா அறிவிலியா அது ஒரு பொருட்டல்ல
when you come to god
நீ தேவனிடத்தில் வரும்பொழுது
do you believe there is a god in heaven
பரலோகத்திலே தேவன் ஒரு இருக்கிறான் என்று விசுவாசிக்கிறாயா
yes
ஆம்
otherwise how will this universe run
இல்லாவிட்டால் இந்த அண்ட சராசரம் எப்படி இயங்குகிறது
do you believe there was an intelligent person who created this watch
இந்த கை கடிகாரத்தை உண்டாக்கின ஒரு அறிவாளி ஒரு இருந்திருக்கிறார் என்று எண்ணுகிறீங்களா
it didn't come by accident
ஏதோ தற்செயலாக வந்தது இல்ல இந்த வாட்ச்
universe didn't come by accident
இந்த அண்ட சராசரமும் ஏதோ தற்செயலாக உண்டானதல்ல
someone more intelligent than the creator of this watch created this universe
இந்த கை கடிகாரத்தை உண்டாக்கினவரை காட்டிலும் அதிக அறிவுள்ளவர் தான் இந்த அண்ட சராசரத்தை உண்டாக்கி இருக்கிறார்
he god exists
தேவன் இருக்கிறார்
it requires more faith to be an atheist than to believe there is a god
தேவன் இருக்கிறார் என்பதை நம்புவதை காட்டிலும் தேவன் இல்லை என்று நம்புவதற்கு தான் அதிக விசுவாசம் தேவைப்படுகிறது
now you tell me which requires more faith
எதற்கு அதிக விசுவாசம் தேவைப்படுகிறது நீங்கள் சொல்லுங்கள்
to believe this watch came by accident or to believe that some intelligent person made it
இந்த கை கடிகாரத்தை இந்த கை கடிகாரம் தற்செயலாக வந்தது என்று நம்புவதற்கு அதிக விசுவாசம் தேவையா அல்லது ஒரு புத்திசாலி இதை உண்டாக்கி இருக்கிறார் என்பதை விசுவாசிப்பதற்கு அதிக என்று நம்புவதற்கு அதிக விசுவாசம் தேவையா
to believe that an intelligent person made this doesn't require much faith yeah that's natural
ஒரு புத்திசாலி தான் இந்த வாட்சை உண்டாக்கினார் என்பதை நம்புவதற்கு அதிக விசுவாசம் தேவையில்லை அது இயற்கையாக நமக்கு தெரியும்
to believe this whole thing came by accident
ஆனா இது முழுமையாக தற்செயலாக அப்படியே வந்தது என்று நம்புவதற்கு தான்
very difficult to believe that
அது கடினமா இருக்கிறது
but so many stupid people believe this whole universe came by accident
अनेक புத்தியினர்கள் இந்த முழு அண்ட சராசரமும் நாம் பார்க்கிற உலகம் எல்லாம் தற்செயலாக தோன்றியது என்று எண்ணுகிறார்கள்
but we set our watch by all these things in this universe
இந்த உலகத்திலே காணக்கூடிய காரியங்களை பார்த்து தான் நாம் இந்த வாட்சிலே டைமை நாம் செட் பண்ணுகிறோம்
that part is easy to believe that god exists
ஆகவே தேவன் ஒருவர் உண்டு என்பதை நம்புவது எளிது
and the second
இரண்டாவது
that this god is a rewarder of all who seek him diligently
தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும்
that's the second thing
இதான் இரண்டாவது காரியம்
and that sometimes is difficult to believe
இந்த இரண்டாவது காரியத்தை விசுவாசிப்பது என்பது சில சமயத்திலே கடினமாக இருக்கிறது
devil always tells you something else
பிசாசு எப்பொழுது பார்த்தாலும் வேறு எதையாவது ஒன்றை சொல்லிக் கொண்டே இருக்கிறான்
oh you're young
ஓ நீ சிறியவன்
you need to be at least 50 or 60 before you start serving god
நீ தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உனக்கு 50 வயது 60 வயது ஆக வேண்டும்
or you are very weak
அல்லது நீ பலவீனமாக இருக்கிறாய்
you can't speak
உன்னாலே பேச தெரியாத நீ ஒரு பெண்
you'll never have a chance
நீ உனக்கு வாய்ப்பே கிடைக்காது
tell the devil is a liar
பிசாசை பார்த்து என்ன சொல்ல வேண்டும் நீ ஒரு பொய்யன்
god is a rewarder of all who diligently seek him men or women
ஆண்களோ பெண்களோ தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு தேவன் பலனளிக்கிறவர் நாம் ஜெபிப்போம்
bow our heads before god
தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்குவோம்
heavenly father
பரலோகபிதாவே
pray you will apply the truths we have heard to our life
ஆண்டவரே இந்த நாட்களிலே கேட்ட சத்தியம் இந்த நாளிலே கேட்ட சத்தியங்களை எங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவரே பொருந்த பண்ணும்
help us to live for your glory
உம்முடைய மகிமைக்காய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்
jesus name
இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்